இப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்கும் என்று நான் கனவிலும் நினைக்கவில்லை. என்னை மிகுந்த உற்சாகப்படுத்தி என்னை மேடை ஏற்றி உங்கள் அனைவரும் முன் பேச வைத்த திரு சித்தன் அவர்களுக்கு முதற்கன் என் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பரதேசி கிருக்கி பாதையில் போடுகிறான், கவிதையாகிறது உலகு. அந்தி மறைந்த நேரம், நீயும் இல்லை, வாசலிலேயே காத்திருந்தேன் நெடுநேரம். என்ன செய்வதென்று தெரியாமல் அந்த புராதன விளக்கை திரையில் ஒரு சுடரை மட்டும் பொருத்திவிட்டு திரும்பினேன். மற்றொரு கவிதை, அமில சொட்டன இறங்குகிறது வார்த்தைகள். இந்த கவிதைக்கெல்லாம் சொந்தக்காரர், கவிதைகளோடு கோட்டு ஓவியங்களையும் நமக்கு ரசிக்க தருபவர் கவிஞர் ரவி சுப்பிரமணியம் அவர்களை புதுக்கவிதையும் இசையும் என்ற தலைப்பில் உரையாற்றுவதற்காக உங்கள் அனைவரின் சார்பிலும் அன்புடன் அழைக்கிறேன்.
புதுக்கவிதைக்கு இசை வடிவம் தர முடியாது என்று நண்பர்கள் பலமுறை சொல்லி வந்திருக்கிறார்கள். சமீபத்தில் தீரா நதியில் அந்த ஒரு செவ்வியில் கூட சுரேஷ்குமார் இந்திரஜித் புதுக்கவிதை இசைக்கு ஏற்றது அல்ல என்று ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறார். புதுக்கவிதைக்கு இசை அமைக்க முடியும் என்று நான் நம்புகிறேன். அந்த நம்பிக்கையை என் டி ராஜ்குமார் அவர் நாட்டுப்புற பாடல்கள் பாணியில் சில கவிதைகளை ஏற்கனவே அவர் பாடியிருக்கிறார், நான் கேட்டிருக்கிறேன். அதற்கு பிறகு இளையராஜா அவர்கள் எனது கவிதை ஒரு 5 கவிதைகளையும், கனிமொழியினுடைய ஒரு 7 கவிதைகளையும், வரி கூட எழுத்துகள் கூட மாற்றாமல் அப்படியே இசையமைத்தார். அது எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்தது. டியூனுக்கு கவிதை எழுதுகிற ஒரு இது மாதிரி புது கவிதைக்கு அது மாதிரி இசை வடிவம் கொடுக்க முடியும் அப்படின்ற விஷயம் ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது. அதற்கு பிறகு நான் சில கவிதைகளை அப்படி இசையமைக்கலாம் என்று மனதில் நினைத்திருந்தேன், அதனால் அது நடக்கவில்லை. நகுலன் தவறிய போது நகுலனை பற்றி அவருடைய இரங்கல் கூட்டத்தில் பேசுவதற்காக என்னை அழைத்தார்கள். அவர் எனக்கு நிறைய கடிதங்கள் எழுதியிருக்கிறார், நானும் எழுதியிருக்கிறேன், பேசியிருக்கிறோம், அதை பகிர்ந்து கொள்ளலாம் என்று என்னை அழைத்த போது அந்த சமயத்தில் எனக்கு ஒரு பேசுவதற்கான நேரம், அதை குறிப்பெடுத்துக் கொள்வதற்கான நேரம் கூடி வரவில்லை. நகுலனுடைய ஒரு கவிதை பாடினால் என்ன என்று தோன்றியது. ரொம்பவும் ஒரு ஷார்ட் நோட்டீஸ் உள்ள அந்த பாட்டை கம்போஸ் பண்ணேன். என்னுடைய அலுவலகத்திலிருந்து அந்த அரங்கம் போற அந்த நேரத்துக்குள்ள ரொம்ப ஆச்சரியமாகவும் ரொம்ப இதாகவும் இருந்தது. எனக்கு ஒரு வேற விதமான ஒரு பரவசமா இருந்தது. அந்த பாட்டை மட்டும்தான் நான் கூட்டத்தில் பாடினேன். அதற்கு பிறகு ஒரு 7 கவிதைகளை நான், அதை இசை பாடல்கள் என்று சொல்ல மாட்டேன், அது ஒரு முயற்சி, ஒரு தொகையரா அல்லது ஒரு விருத்தம், அந்த பாணியில் தான் அதை நான் பாடி பார்க்கிறேன். ஒரு தொடக்கம், இசை தமிழ் இசை வாணர் திரு முத்துக்குமாரசாமி அவர்கள் இங்கு எதிரே அமர்ந்திருக்கிறார். அவர் வெண்டமணி தேசியவனுடைய மாணவர். சற்று முன் பேசிக் கொண்டிருந்த போது சொன்னார், அப்படி செய்ய முடிந்தால் நீங்கள் சொல்லுங்கள், தேர்வு செய்து கொடுங்கள், புதுக்கவிஞர்களுடைய சில கவிதைகளை நாம் கண்டிப்பாக பாடலாம், ஒரு கச்சேரியை நான் அது மாதிரி பாடுகிறேன் என்று சொன்னார். இந்த முயற்சி ஒரு புதிய தளத்துக்கு கொண்டு செல்லும் என்ற அடிப்படையில் தான் நான் இந்த கவிதைகளை இசை வடிவில் ஆக்கி பார்க்கிறேன். அந்த தவறுகள் இருக்கலாம். இசையோடு பரிச்சயமுடைய பல நண்பர்கள் இந்த மேடையில், சங்கர் நாராயணன், கர்நாடக இசையை சார்ந்த கச்சேரிகள் எங்கெல்லாம் நடக்கிறது என்று தொகுத்து நமக்கு தரும் கண்ணன், பல இசையை சார்ந்த நண்பர்கள் எங்கிருக்கிறீர்கள். உங்கள் முன்னால் இந்த சிறு கட்டுரையை நான் வாசிக்கிறேன். முதலில் ஒரு கவிதையோடு ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கிறேன். இது கவிஞர் தாரா கணேசனுடைய கவிதை, ஒரு சிறு கவிதை. ஆடி நிலவு மார்பு பிளவில் யாருமற்ற கடற்கரையில் மழை, தூரத்தில் எங்கோ மகுடி இசை, ஆடும் அலைகளின் உரை தொப்புள் குழியில். இது கவிதை. ஆடி நிலவு மார்பு பிளவில் யாருமற்ற கடற்கரையில் மழை, ஆடி நிலவு மார்பு பிளவில் யாருமற்ற கடற்கரையில் மழை, தூரத்தில் கோமகுடி இசை. திராவிட இயக்கங்களால் தான் நாங்கள் தமிழில் பாடுவதில்லை என்று சொன்னார்கள். இது ரொம்ப புதிராக இருந்தது. இப்படி இப்படி சொல்கிறார்களே, இல்லை அவர்கள் ஏதாவது தப்பா பாடிட்டா அடிக்க வந்துடுவாங்க உங்களுக்கு, அதனால அந்த பயத்திலே எங்களுக்கு தமிழில் பாட முடியல அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அது ஒரு கோணம், அது ஒரு ஒரு சிலரோட பார்வையாக இருக்கலாம். இருந்தாலும் அதை நீங்கள் கருத்தில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது. அதுக்கு நாம் என்ன செய்யணும்? அவர்களும் நம் கவிதை சார்ந்த அக்கறை அவர்களுக்கும் இல்லை, நாமும் கச்சேரி மறந்தும் கேட்கிறதில்லை. அப்படி இருக்கும்போது இது ரெண்டுக்குமான ஒரு உறவு வேணும். சோ அந்த பின்னணியில் தான் நான் இந்த கவிதையை, எனக்கும் தமிழ்தான் மூச்சு, ஞானகோசனுடைய பிரபலமான கவிதை, எனக்கும் தமிழ்தான் மூச்சு ஆனால் பிறர் மேல் அதை விட மாட்டேன், எல்லா மொழிகளும் நன்று கோவிக்காதே நண்பரே, தமிழும் அவற்றில் ஒன்று. எனக்கும் தமிழ்தான் மூச்சு, எனக்கும் தமிழ்தான் மூச்சு ஆனால் பிறர் மேல் அதை விட மாட்டேன், எனக்கும் தமிழ்தான் மூச்சு ஆனால் பிறர் மேல் அதை விட மாட்டேன், எல்லா மொழிகளும் நன்று எல்லா மொழிகளும் நன்று கோவிக்காதீர் நண்பரே, கோவிக்காதீர் நண்பரே, தமிழும் அவற்றில் ஒன்று.
தொல்காப்பியத்தில் நிலங்களுக்குரிய பெருபெண்களும் சிறுபெண்களும், பண்களுக்குரிய சிறு பொழுதுகளும் பெரும்பொழுதுகளும் பேசப்படுவது, பண்களை வரிசைப்படுத்தி நிறுத்தியது போன்றவை நமது நீண்டு நெடிய இசை மரபுக்கு ஆதாரங்கள். சற்று தள்ளி சங்கத்தமிழுக்கு வந்தால் பெருவரை மருங்கில் குறிஞ்சுபாட என்ற அகனானூரும், சீரியாள் செவ்வழி பண்ணியன புறநானூரும் பண்களை பற்றி பேசுவதோடு நில்லாமல் யாழை பற்றியும் அதன் வகைகளை பற்றியும் பறை பற்றியும் முரசு பற்றியும் முழவு பற்றியும் பேசுகின்றன. பக்தி இலக்கிய காலத்திலும் அப்பரிலிருந்து அருணகிரிநாதர் வரை இசைத்தமிழுக்கு அவர்கள் தந்த பங்களிப்புகள் ஏராளம். தமிழ் இலக்கியத்தில் உள்ள அளவு இந்திய இலக்கியத்திலோ உலக இலக்கியங்களிலோ இத்தனை இசை சார்ந்த கவிதைகள் கொண்ட படைப்புகள் உண்டா என்பது ஒரு ஆராய்ச்சிக்கு உட்படுத்தப்பட வேண்டிய விஷயம். அந்த அளவுக்கு கவிதைக்கும் இசைக்கும் அத்தியந்தமான உறவு இருந்தது. கம்பராமாயணம், சிலப்பதிகாரம், வள்ளலார், பாரதி கவிதைகள் வரை வந்த இசை தமிழ் புது கவிதை வந்ததும் ஏனோ நின்றுவிட்டது. புதுக்கவிதை நுழைந்த பின்பு இசைக்கும் கவிதைக்குமான உறவு முற்றிலும் அறுந்துவிட்டது என்று சொல்லிவிடலாம். இலக்கண இறுக்கங்கள் மீதும் புலவர்கள் மீதும் பண்டிதர்கள் மீதும் கவிஞர்களுக்கு இருந்த கோபத்தால் புதுக்கவிதையை கைவிடித்த வேகத்தில் இசையை கைவிட்டுவிட்டு வந்து விட்டார்களோ என்று தோன்றுகிறோம். இசை இல்லாமல் தமிழ் இல்லை என்று இருந்த காலம் போய் இசையற்ற கவிதை காலம் ஒன்று உருவானது என்றால் அது புதுக்கவிதையின் காலம்தான். இடையிடையே இந்த கவிதைகளை பாடி காண்பிக்கலாம் என்று நான் இந்த கட்டுரைக்கு நடுவில் சில கவிதைகளை பாடுவதற்காக சேர்த்திருக்கிறேன். இப்போது நகலனுடைய கவிதை. மீண்டும் வீதியில் யாரும் இல்லை, வெறும் தனிமை, வெகு தொலைவில் வேகம் குறைந்து வரும் மகிழ்வுந்து, என் வீடு வரும் என்று நம்பிக்கையின் வேதனை தாங்கி, நான் வாழ மனம் தூண்ட, நான் வரிவே வீச்சிருக்க, வந்த வண்டி என் வீடு தாண்டி போகும். மீண்டும் வீதியில் யாரும் இல்லை, கவிதையை இசை ஒழுங்கோடு எழுதுவதற்கு சில நிகழ்வுகள் தேவைப்படுகிறது. கவிதையில் இசை என்கிற பேச்சுக்கு இடமில்லாத போது இந்த நிகழ்வுகளுக்கும் இடமில்லாமல் போனது. புது கவிதைகள் அல்லது நவீன கவிதைகளின் உள்ளடக்கத்தின் பரப்பு சுருக்கமும் இதற்கு காரணம். புது கவிதைகள் மனவெளி சார்ந்த அகவுலக கவிதைகளாகவே பெரும்பாலும் அமைந்தன. இன்னொரு பக்கம் தமிழ் காவலர்களின் அரசியல்வாதிகளின் கோஷம் நிறைந்த போலி புரட்சி கவிதைகள். கவிஞர்களுக்கு இசையின் பரிச்சயம் இல்லை, இசைவாணர்களுக்கு கவிதையோடு தொடர்பில்லை. இது தமிழ் கவிதைக்கு தமிழ் இசைக்கு நேர்ந்த நஷ்டம்தான். இதை சொல்வதற்கும் இரண்டு துறை சார்ந்த ஒரு அடிப்படை ஞானமும் பரிச்சயமும் தேவைப்படுகிறது. அடுத்த சி மணியினுடைய ஒரு கவிதை, வேதனை விழிக்கு விளிம்பு கட்ட நீர்காணா ஏரி போல் நெஞ்சு பிளக்க தூரல் இடை காடாக மாநிலம் பங்க குளவியின் துளை ஒலி செவியில் சுழல விழுந்த பிணமணம் நாசியில் ஏற கசக்கும் நாக்கு மண்ணை சுவைக்க அனலும் பனியும் மேனிக்கு ஒன்றாக சாக்காட்டு உலகில் என்னை விட்டு கூடுவிட்ட பறவை என ஓடி மறைந்தாய். வேதனை விழிக்கு விளிம்பு கட்ட நீர் காணா ஏறி போல் நெஞ்சு பிளக்க துரலிடை காடாக மாநிலம் மங்க குளவியின் துளை ஒலி செவியில் சுழல விழுந்த பிணமணம் நாசியில் ஏற கசக்கும் நாக்கு மண்ணை சுவைக்க அனலும் பனியும் மேனைக்கு ஒன்றாக சாக்காட்டு உலகில் என்னை விட்டு சாக்காட்டு உலகில் என்னை விட்டு கூடுவிட்ட பறவை என ஓடி மறைந்த கொடுவிட்ட பறவை என ஓடி மறைந்த மேல்நாட்டு மோஸ்தரில் வெங்காயத்தாமரை போல் வேர்களற்ற நவீன இசங்கள் ரக வாணி கவிதைகளை உற்பத்தி செய்யும் கவிஞர்கள் அறிவார்கள். அங்கு தேர்ந்த கலைஞர்கள் நவீன கவிதைகள் பாடப்படுவதையும் இசையமைக்கப்படுவதையும். கவிதைக்குள் பலவிதமான துறைகள் வரும்போது கவிதை புதிய மலர்ச்சி கொள்ளும். வெறும் அறிவு தளத்தில் இயங்கும் கவிதையை தாண்டி உணர்வு தளத்தில் இயங்கும் கவிதைகளும் இங்கு நமக்கு தேவையாக இருக்கிறது. இசை அனுபவம் பற்றியும் இசை வாணர்கள் பற்றியும் சில ராகங்கள் பற்றியும் கவிதைகள் இங்கு எழுதப்பட்டிருப்பது ஒரு ஆறுதலான விஷயம். இசை ஒரு தனி கலை வடிவம், கவிதை இலக்கியத்தின் ஒரு தனிப்பிரிவு. ஆனாலும் இரண்டும் ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொள்வதும் கொடுப்பதும் கொள்வதும் தவிர்க்க முடியாதவை. அது தவிர்க்கப்படுகிற போது இரண்டு கலைகளின் காலத்தில் முகழ்க்கும் இன்னொரு கலை அடையும் நஷ்டம் அது. இப்போது அப்பாஸின் ஒரு கவிதை, நானும் கதவை தட்டுகிறேன் வாசலின் அந்த பக்கம் இருந்து, நீ உன் வாசலின் மறுபக்கம் திறந்து விட்டாய் உனது கதவை, ஆனால் நாம் இன்னும் சந்திக்கவே இல்லை. நானும் கதவை தட்டுகிறேன் வாசலின் அந்த பக்கம் இருந்து, நீவும் வாசலின் மறுபக்கம் திறந்து விட்டாய் உனது கதவை, ஆனால் நாம் இன்னும் சந்திக்கவே இல்லை. நானும் கதவை தட்டுகிறேன் வாசலின் அந்த பக்கம் இருந்து. நமது இசைவாணர்களுக்கு நம் கவிதைகளை கொண்டு சேர்க்கும் முயற்சியை நாம் எடுக்கவில்லை. அவர்களும் ஒரு வகையில் அதற்கு தயாராக இல்லை. நாமும் கச்சேரிகளுக்கு செல்வதில்லை. பெரும்பாலும் வேறெங்கும் சங்கீதமும் கேட்பதில்லை. இசை அறியா இசையறிய நாமும் முயலவில்லை. அதனாலேயே நிகழ்காலத்தை உச்சரிக்கும் நல்ல தமிழ் கவிதைகள் சங்கீதத்தில் வந்து சேரவில்லை. இசை சார்ந்த விஷயங்கள் கவிதைக்குள் வரும்போது கவிதை துறையின் புதிய கதவுகள் திறக்கும். சேர்ந்த கவிதைகள் இசைக்குள் நுழையும் போது வர்ணங்களிலும் மொழி அசையும். மணிப்புரி எழுத்தாளர்கள் தன் காலத்தில் நடந்த சுதந்திர போராட்டத்தை பற்றி பெரும்பாலும் எழுதாதது போலவே நம் காலத்தில் உலகெங்கும் கோலோச்சும் இசை வகைமைகளை கவிதைக்குள் கொண்டு வராதிருக்கப் போகிறோமோ? இழுக்குடைய பாட்டுக்கு இசை நன்று சாலும் இந்த இன்னமும் சொல்லிக் கொண்டிருக்கப் போகிறோமோ என்ற கேள்விகளால் எழுந்ததே எனது கவிதை சார்ந்த இந்த இசை முயற்சிகள். இவைகளை நான் பாடல் என்று சொல்ல மாட்டேன், தொகையரால் அது விருத்த கணக்கிலேயே கொள்கிறேன். எனக்கு முன்பு எம்.டி. ராஜ்குமார் நமது முன்னோடு கவிதை கவிஞர்களின் கவிதைகளை வைத்து இதுபோன்ற இசை முயற்சிகளை தனது நாட்டுப்புற பாணியில் செய்துள்ளார் என்பதையும் இங்கு குறிப்பிட விரும்புகிறேன். அதன் பின்பு கவிதைகளை எனது கவிதைகளையும் கனிமொழியின் கவிதைகளையும் இளையராஜா அவர்கள் இசையாக்கம் செய்துள்ளார். அதற்கு பின்பு இப்போது நகுலன், ஞானகுத்தன், சீமணி, அப்பாஸ், ஆரா கணேசன் போன்றோர் கவிதைகளை இசைக்குள் கொண்டு வர பார்த்த எனது எளிய தொடக்கம்தான் இது. நன்றி, வணக்கம்.
இசை மழை பொழிந்த கவிஞர் ரவி சுப்பிரமணியன் அவர்களுக்கு மிக்க நன்றி. நான் நிலாவை பார்க்கும் அதே நேரத்தில்தான் நீயும் பார்க்கிறாய் நிலாவை. நான் பார்ப்பதை நீயும், நீ பார்ப்பதை நானும், பார்க்க முடியாமல் தவிப்பதை பார்த்தே கிடக்கிறது நிலா. இந்த கவிதைக்கு சொந்தக்காரர் கையொப்பம் இடும்போதெல்லாம் தமிழழகியோடு வெங்கட் தாய்மானவன் என்று கையொப்பம் இடுகிறார். கவிஞர் வெங்கட் தாய்மானவன் அவர்களை ஜீவனின் கவிதை என்ற தலைப்பில் உரையாற்றுவதற்காக உங்கள் அனைவரின் சார்பிலும் அன்புடன் அழைக்கிறேன்.
அனைவருக்கும் வணக்கம். இந்த அரங்கம் ஒரு வகையில் எனக்கான மறுவாழ்வு என்று கூட சொல்லலாம். இன்னொரு வகையில் எனக்குள் இருக்கும் நான் மறக்க முடியாத, யாராலும் மறக்க முடியாத என் பால்யத்தை திரும்ப நினைவுக்கு கொண்டு வருகிறது இந்த அரங்கம். வழக்கமாக விழாக்கள் என்றாலும் சரி, இலக்கிய கூடல்கள் என்றாலும் சரி, சிறியவர்கள் கீழே இருப்போம், அறிவில் பெரியவர்கள் மேலே இருப்பார்கள். இங்கே நான் முதன்முறையாக என் வீட்டு தெருவிலே ஒரு யானை வந்தபோது அலறி அடித்து ஓடிய அந்த பால்ய பிராயத்தில் என் தாயும் தந்தையும் என்னை வலுக்கட்டாயமாக பிடித்து அந்த யானையின் மீது ஏற்றி நான் அழுகிற அழுகையும் தவிக்கிற தவிப்பையும் ரசிப்போடு ரசித்த அந்த பால்யம் நினைவுக்கு வருகிறது. ஜீவனின் கவிதை மிக சிக்கலான ஒரு தலைப்பு. நான் சித்தனையாவும் நானும் இந்த தலைப்பு பற்றி யோசிக்கும் போது என்னால் தவிர்க்கவும் முடியல, ஒரு மாற்றுக்கருத்தும் சொல்ல முடியல. என்ன அந்த மாதிரி உள்ள வந்து ஒரு அம்சம் அதில் பொதிந்திருக்கிறத நான் உணர்ந்தேன். ஆனாலும் என் வாழ்வு கவிதைக்கான இடம் என்பது மிகவும் தவிர்க்க முடியாததாகவே இருந்து வந்திருக்கிறது. என்னை பற்றி அறிமுகம் செய்தார்கள். நான் சற்று கூடுதலான சில செய்திகளை நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். தமிழ்நாட்டின் மிக பின்தங்கிய மாவட்டமாக அறியப்பட்டிருக்கும் தருமபுரி மாவட்டம் என்கிற மாவட்டத்தின் காவேரிப்பட்டினம் என்கிற சிற்றூர் பாரதி பாடினானே காவேரி தென்பெண்ணை பாலாறு என்று. அந்த தென்பெண்ணை கரையில் இருக்கும் காவேரிப்பட்டினம் எனது ஊர். எனது ஊரே ஒரு கவிதைதான். ஆறு ஓடிக்கொண்டிருக்கும் கிழக்கு மேற்காக, வடக்கு தெற்கான சாலையில் ஊர், ஒரு கரையில் நகரம், மறுகரையில் இடுகாடு. வாழ்பவர்களையும் வாழ்ந்து முடித்தவர்களையும் ஏதோ ஒரு வகையில் பிரிக்கும் முகமாகவோ இணைக்கும் முகமாகவோ அந்த ஆறு ஓடிக்கொண்டே இருக்கும். இடையில் ஒரு பாலம். மாலை நேரங்களில் காற்று வாங்க பெரியவர்கள் அங்கே செல்வார்கள். என் அப்பாவின் கையை பிடித்துக் கொண்டு அந்த பாலத்துக்கு நான் செல்வேன். இடுகாட்டையும் ஊரையும் ஒவ்வொரு பார்வை பார்த்தேன். என் பள்ளிக்காலம் முடியும் வரையில் அந்த நதியில் வெள்ளப்பெருக்கெடுத்ததுண்டு, வறண்டதுண்டு, நாங்கள் ஓடிப்பிடித்து விளையாடியதுண்டு, மீன்பிடித்து விளையாடியதுண்டு, அப்படியே வளர்ந்தோம். என் தந்தை கதா கலட்சேபம் செய்யக்கூடியவர், அதாவது அந்த பகுதியில் பாரத பூசாரி என்று சொல்வார்கள். மூன்றாம் வகுப்பு வரை மட்டுமே படித்த அவர் தாத்தாவிடம் குருகுலம் பயின்று மகாபாரதம் ராமாயணம் அனைத்து இலக்கியங்களையும் கற்றுத் தேர்ந்து அவர் கிராமம் கிராமமாக சென்று 13 வயதிலிருந்து அந்த தொழிலை செய்து வந்தவர். ஒரு வகையில் சொல்வதானால் இந்த உடலில் ஓடிக்கொண்டிருக்கும் என்னுடைய ஒவ்வொரு உதிரத்துளியும் அந்த தமிழ் இதிகாச புராண என் தந்தை உச்சரித்து உச்சரித்து சேர்த்து வைத்த உடல், இந்த உயிர், இந்த அறிவு அனைத்தும். ஆனால் நிகழ்ந்த பிசகு என்ன என்றால், மரபு சார்ந்த அவர் எழுதும் படைப்புகளும், பூஜை அறையில் 4 மணி நேர பூஜையும், அந்த பூஜை அறையில் எனக்கான வேலை சந்தனக்கட்டையின் செதில்களை செதுக்கி சாம்பிராணி தூபத்திலே போடுவது, மிகவும் எனக்கு பிடித்தமான வேலை. 10 நிமிடத்தில் அங்கிருந்து காலியாகிவிடுவேன், புகை மூட்டம் வந்ததும். அந்த கடினமான தமிழும் அந்த சொல்லோவியங்களும் இன்ன இலக்கு என்று இல்லாமலே 8 வயதில் எனக்கு திருவாசகமும் தேவாரமும் விநாயகர் அகவலும் திணிக்கப்பட்டது தலை. அது திணிக்கப்பட்டது என்று சொல்வது சரியான வார்த்தையாக இருக்குமா என்று தெரியவில்லை. வீட்டிற்கு நான் கடைக்குட்டி. எந்த விருந்தாளிகள் வந்தாலும் நான் விளையாடி கொண்டிருப்பேன். உடனே பெயர் சொல்லி அழைப்பார்கள், உடனே வாழ வேண்டும், கை கட்டிக் கொள்ள வேண்டும். தேவார ஆரம்பித்தாலும் என் பையன் சூப்பரா சொல்லுவான், அவ்வளவுதான் ஆரம்பித்த கீ கொடுத்த மாதிரி சொல்லி முடிக்கணும். அது எனக்கு ஒரு பெரிய துன்பமாக இருந்தது. என்னடா இது அப்படின்ட்டு என்ன பொருள் தெரியாமல் படித்தேன். பொருள் தெரியாது, சொல்லிக் கொடுத்ததை அப்படியே பாடி 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 பழகி போச்சு. இப்ப எனக்கு தெரியாது, ஆனா படிக்க ஆசைப்படும். அதுதான் இன்னைக்கு வந்து வாழ்வு முரணா இருக்கு. என்னுடைய முதல் கவிதை என்னுடைய 8ஆம் வகுப்பு படித்த போது எனக்குள்ளிருந்து வந்திருக்கலாம் என்று தோன்றுகிறது. அது கவிதை என்று சொல்லதான் என்றும் எனக்கு தெரியவில்லை. அது கவிதையாகவும் இருக்க முடியாது, அல்லது கவிதையாகவும் இருக்கலாம். என்னுடைய இன்றைய அனுபவத்தில் எனக்கு தோன்றுவது, கவிதை என்பது ஏதோ ஒரு கேள்வியில் துவங்குவதாக நான் அறிகிறேன். ஏதோ ஒரு கேள்வி, ஒரு கேள்வியிலிருந்து அந்த முதல் கவிதை பிறப்பதாக எனக்கு தோன்றுகிறது. வகுப்பிலே வந்து பாடம் நடத்திக் கொண்ட ஆசிரியர் சொன்னார், அவர் போர் முனையில் இருக்கும் வாளை விட கூர்மையானது பேனா என்று ஒரு அந்த போர் முழக்கத்தோடு ஆசிரியர் சொன்னார். ரொம்ப அருமையா இருந்தது. ஆனா அந்த ஆசிரியர் சொல்லுகிற கருத்தை நாங்கள் யாரும் கேட்க மாட்டோம். அது வந்து ஒரு தன்மை இருக்கும் ஆசிரியர்களுக்கு. எப்பவுமே பள்ளியில் நம்ம அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை அது இயற்கையாக ஏற்பட்டிருக்கிறதா என்றும் தெரியவில்லை. இது ஒவ்வொன்றும் கவிதை, நான் சொல்லுகிற ஒரு விஷயம் ஒவ்வொன்றும் கவிதை இருக்கிறது. ஆசிரியர் நல்ல விஷயம் சொன்னாலும் அவர் மீது இருக்கிற தனிப்பட்ட பார்வை காரணமாக அவர் சொல்லுகிற கருத்தை மறுதளிப்பதோ எதிர்ப்பதோ அல்லது செவிகள் வாங்கிக் கொள்ளாத தன்மையோ அது சின்ன வயசிலேயே சிறிய வயதிலேயே அது ஏற்பட்டுவிட்டது. வந்து யோசித்தேன், கத்தியை விட பேனாமுனை கூர்மையானதா, இல்லை ஆசிரியர் தவறாக சொல்லுகிறார் போல இருக்கிறது. கண்டிப்பாக இது தவறுதான். ஒரு ஞான உதயம் வந்தது தலைக்கு. உடனே எடுத்து முதல் கேள்வியை நான் பதிவு செய்கிறேன் ஒரு காகிதத்தில். கத்தியை விட பேனாமுனை கூறியது என்றால் ஏன் எழுதுகையில் காகிதம் கிழிவதில்லை, எப்படி இருக்கு பாருங்க. இந்த கேள்விதான் என் முதல் சிந்தனை. இதை நான் வேடிக்கைக்காக சொல்லவில்லை. பசங்கள்லாம் படித்தாக ரொம்ப அருமையா இருக்கு இந்த சிந்தனை அப்படின்னாங்க. அப்படி அப்படி போயிடுச்சு, ஆசிரியர்கிட்ட போயிடுச்சு. ஆசிரியர் கூட்டு திட்டினார், அப்படி எழுதிருக்க அப்படின்ட்டு. ஆனா அதற்கான தவறு என்பதற்கான விளக்கம் எனக்கு சுட்டிக்காட்டப்படவில்லை. அதற்காக நான் 13 வருடங்கள் காத்திருந்தேன். என் கல்லூரி பருவம் வரை நான் காத்திருக்க வேண்டியதாக இருந்தது. இடையில் நம் இல்லங்களிலே பூஜை அறை வைப்போம், சமையல் அறை வைப்போம், குளியல் அறை வைப்போம், கழிவறையும் வைப்போம். இன்னும் 2010 வரப்போகுது, 2025 வரப்போகுது. படிக்கும் மறை என்று ஒரு நூலகத்தை நம் இல்லங்களில் ஏற்படுத்துவோமா என்பது ஒரு ஐயத்திற்குரிய கேள்வியாக இருக்கிறது. நூல் தொடர்பே இல்லை. 20 வயது வரை நமக்கு கிடைத்த நூல்கள் ஆனந்தவிடன், குமுதம், கல்கண்டு, கல்கி, இம்மாதிரியான பத்திரிகைகள் தான். சோ கல்லூரிக்கு போகும் வரை நான் காத்திருக்க வேண்டியிருந்தது. அங்கேதான் என் வாழ்வின் விபத்தும் நிகழ்ந்தது. என் மாவட்டத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய 2 கல்லூரி தான் இருக்கு. ஒன்னு திருப்பத்தூர்ல தூய இருதய கல்லூரி, வாணியம்பாடியில் இஸ்லாமிய கல்லூரி. இஸ்லாமிய கல்லூரியில் படித்த எனக்கு முன்னால் இருந்த மாணவர்கள் சொன்னாங்க, நீ அந்த கல்லூரியில் போய் சேரு, அங்கதான் கவிக்கு அப்துல் ரஹ்மான் இருக்காரு, அப்துல் காதர் இருக்காரு, பேராசிரியர் காமு ஷெரீப் இருக்காங்க, இக்பால் ஐயா இருக்காங்க, இளம்பெரு வழுதியா இருக்காங்க அப்படின்னு எல்லாம் சொல்ல ஒரு பெரிய தமிழ் கடன் வந்தது. பிகாம் இளங்கலை வணிகம் விண்ணப்பம் வாங்கி போட்டாச்சு. அங்கு என் தலையெழுத்து, நான் சேர்ந்த 80களில் வணிகவியல் பாடத்தில் மொழி பாடமே இல்லை, அதுவும் தமிழ் இல்லை. சேர்ந்த பிறகுதான் தெரிந்தது. அதற்கு பிறகு ரகுமான் ஐயா அவருடைய வகுப்பையும் காதர் ஐயா வகுப்பையும் எங்கெங்க தமிழ் வகுப்பு எடுக்கிறாங்களோ அங்கெல்லாம் போய் உட்கார வேண்டியது. அந்த கனவுகளோடு ஒரு புது இலக்கியம், நம்ம அப்பா சொல்லிக் கொடுத்தது வந்து இலக்கியம் இல்ல, கவிதை இல்ல, தேவாரம் இல்ல, திருவாசகம் இல்ல, அதை விட வேற ஒண்ணு இருக்கு, அது இங்க இருக்கு அப்படின்ற மாதிரி நினைச்சு நூலகத்துக்குள்ள போய் முதலில் நான் எடுத்த நூல் ஒரு கதாநாயக மனோபாவத்தோடு, ஒரு ஹீரோ வர்ஷிப் என்று சொல்லுவோமே, நாயக வழிபாடு என்கிற ஒரு தன்மையோடு நான் எடுத்த முதல் நூல் பால் வீதி. எனக்கு தேரடி வீதியை தெரியும், மாசி வீதியை தெரியும், பால் வீதி தெரியவில்லை. யோசித்து யோசித்து பார்த்து அவரிடமே போய் கேட்டேன், ஐயா இது பால் வீதி என்றால் என்ன, எனக்கு புரியவில்லை. அட்டையிலே டவுட் நின்றுட்டேன். அவர் ரொம்ப தெளிவான ஒரு கவிக்கோ ஐயா, அவர் சொன்னாங்க, தம்பி அது எனக்கு தெரியும், ஆனா அதை அவனுக்கு சொல்லக்கூடாது, அதை நீயே தான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாரு. நான் மாணவன் தானே, இவர் பேராசிரியர் தானே, ஏன் கேட்டால் சொல்ல மாட்டேங்கிறார். எடுத்து பால் வீதி எடுத்து போய் ஏறக்குறைய ஒரு 30 எழுத்துக்குட்டி வாசித்தேன், திருப்பி போட்டு வாசித்தேன், எதுவும் புரியவில்லை. அதற்கு ஒரு கோனார் கைடு போல ஏதோ ஒன்று தேவை போல என்ற ஒரு சூழ்நிலை. தேவை கருதி தகுதியை மீறி ஒரு கவிதைக்குள் நுழைந்த ஒரு அனுபவம் எனக்கு அந்த பருவத்தில் நிகழ்ந்தது. அதற்கேற்றவர் அந்த கல்லூரியிலே நடக்கும் தமிழ் விழாக்கள் மிகவும் பிரபலமானவை. கவிராத்திரி என்று ஒரு நிகழ்த்துவார்கள், ஒரு இரவு முழுக்க கவிதை இரவு நடக்கும். அதீத கனவுகளோடு முதலாண்டு கவிராத்திரி என்னுடைய கவிதை அரங்கேறும் என்ற கனவோடு எழுதுகிறேன். கொடுத்த தலைப்பிற்கு ஏறக்குரிய 300 செலக்ஷன் போர்டில் கொடுத்துட்டு இப்படி நின்றுட்டு இருக்கேன். தமிழ் துறையில கவிக்கோயாவை எடுத்து பார்க்கிறார். முதல் ஒரு 4 படித்தாரு, பேனா எடுத்து ஒரே கோடு அப்படி கிழிச்சார், கையில கொடுத்தார். மிகவும் வேதனைப்பட்டேன். ஆஹா என்ன இது அப்படின்னு, ஐயா ஏன் அவர் பேசுவோம் கிளம்பு அப்படின்னு. அந்த முதலாண்டு கவிராத்திரி என்னுடைய கவி இல்லை, என்னுடைய கவிதை இல்லை. ரொம்ப ரொம்ப வேதனை ஆயிடுச்சு. என்னடா இந்த மாதிரி சூழல் வந்திருக்கு நம்ம கவிதைக்கு அப்படின்ட்டு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மற்ற பேராசிரியர்கள் அவரோட கலந்து பேசும்போது கவிதை கவிதை எப்படி இருக்க வேண்டும், எதே எது கவிதை எதே எது கவிதைலாம் அவங்களுடைய அனுபவத்தை கேட்டவாறு சொல்லி அவங்க சில புத்தகங்களை எப்போது எனக்கு கொடுக்க அந்த புத்தகங்களை வாசிக்க துவங்கி 2 என்னுடைய கவிதை அரங்கேறுகிறது. அதுவும் அப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா 6 கொடுப்பாங்க. ஒரே தலைப்பு, பொது தலைப்பு, கோள்கள் என்று தலைப்பை தந்துட்டு அதுக்கு கீழே எழுதுகோள், துலாக்கோள், ஊன்றுகோள், கண்ணக்கோள், செங்கோல் இப்படின்லாம் ஒரு 6 பற்றிய தலைப்பு கொடுத்துட்டு சுற்று வரிசையில் ஒவ்வொருவராக ஒவ்வொருவராக கவிதை சொல்லுவது. அங்கே கவிதை என்பதை எனக்கு எப்ப அறிமுகப்படுத்தப்படுகிறதுனா 2 3 எனக்கு எதெல்லாம் காட்டித்தரப்பட்டதோ அதையெல்லாம் நான் கவிதையாக கற்பனை செய்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு ஆளாமை. '85 துலாக்கோளுக்கு எழுதப்பட்ட கவிதை தான் இது. ஒருபுறம் இந்திய பாராளுமன்றம், மறுபுறம் இலங்கை தமிழனின் மாமிசம், கீழ் இந்த பக்கம் மசைந்தால் டிஸ்கோ, இந்த பக்கம் மசைந்தால் பாலே. செங்கோலுக்கு எழுதப்பட்ட 2 கள்ளச்சாராயத்தை கடைகின்ற மத்து. மாணவ கவிஞர்களால் யாராலும் கண்ணக்கோளுக்கு எழுத முடியவில்லை, கண்ணக்கோள் என்ற தலைப்பில் எழுதவே முடியவில்லை. அதை தவிக்கோ அவர்களே அதை விமர்சனம் செய்து கண்ணக்கோள் என்பது ஆட்சியாளர்களின் கையில் செங்கோல் என்று முடித்து வைத்தார். சோ எங்களுக்கு கவிதை என்பது எல்லலாகவும் நகைச்சுவையாக இப்படி விமர்சிப்பதுமாக எங்களுக்கு அங்க வந்து தமிழ் இலக்கியம் எங்களுக்கு அறிமுகமாச்சு. அது அங்க வந்து ஒரு அரசியல் பின்புலம் உள்ள தமிழ் துறையங்க, அரசியல் சார்ந்த விமர்சனங்கள். திடீர்னு ஒரு நாள் வருவோம், வகுப்பு வந்து ஒரு கவிதை சொல்வார், இந்த கவிதை யார் சொன்னாலும் நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு கவிதை சொல்வார். சோழக்கொள்ளையில் பொம்மையை வைத்தேன், சோழக்கொள்ளையில் பொம்மையை வைத்தேன், பறவைகளை விரட்ட கொள்ளைக்கு போக நானே பயந்தேன் அப்படின்னு ஒரு நாலு வரியை சொல்லிட்டு, இது யார் சொன்னாலும் நல்லா இருக்கும், இந்த கவிதை யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு கேட்ப, நாங்க ஒண்ணும் புரியாம முடிப்போம். இது வந்து எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் ஜெயலலிதா அவர்களுக்காக எழுத ஒரு கவிதை இது அப்படின்னு கற்பனை பண்ணி பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு. மாணவர்கள் நாங்கள் ஆற வரை திடீரென்று ஒரு நாள் ஒருவர் வந்து ஒன்னர் கவிதை சொல்லுவார், தட்டு கிடைக்கும் என்று ஏங்கி கையில் இருந்த இலையையும் என்னுள் செருகி விட்டு போகிறார்கள் சுத்தைக்காரர்கள் அப்படின்னு கவிதை சொல்லுவார். எனக்கு புரியாது, சரி ஏதோ தட்டு வாக்குப்பட்டியில போட்டு போயிட்டாங்களாம், தட்டு கிடைக்கும்னு கையில வச்சு சாப்பிட்டுட்டு இருந்த இலையும் உள்ள போட்டு இப்ப கையேந்தி நிற்கிறார்கள் சுத்தைக்காரர்கள். சோ அரசியல் பின்புலம் சார்ந்த சிந்தனைகளை கேட்டு 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 இதுதான் இலக்கியமோ என்று பயந்த ஒரு காலம் இருக்கும் பழகிடுச்சு. இதுதான் கவிதை, இப்படிதான் கவிதை, இதுதான் செய்யணும் போட்டிருக்கு அப்படின்னு. இந்த அரங்கத்திற்கு நான் வந்த பிறகு நான் சிந்தனையா அவர்களுடைய லட்சியத்தை நோக்கும் போது எனக்கு ஒரு விஷயம் புரியுது. எனக்கே இந்த நிகழ்வுனா 20 வருடத்துக்கு முன்னால இன்று இருக்கும் தலைமுறைக்கு என்ன வகையான சூழல் இருக்கிறது என்பதை யோசித்து பார்க்கிறேன். ஏதோ ஒரு வகையில் ஒரு 30வது 28வது அந்த வயதை நான் கடந்து கொண்டிருக்கும் போது எனக்கு சரியான பாதைக்கு நான் அழைத்து வரப்பட்டேன். எஸ் வி சங்கரலிங்கம் என்பவர் தர்மு சிவராம் அவர்களுடைய நண்பர். அவர் ஒரு நாள் என்னை மேடை நாடகத்தை பார்த்துவிட்டு வீட்டுக்கு அழைத்தார். என்ன கவிதை எல்லாம் எழுதியிருந்தாரு, எழுதுவேன், என்னென்ன கவிதை கொடுத்துருக்கேன், வைரமுத்தோட வைகரை மேகங்கள், கண்ணீர் பூக்கள், அதுன்னு ஒரு நாலு பட்டியல சொன்னேன். சரி சரி, நான் ஒரு 4-5 புத்தகம் கொடுக்குறேன், அதை படிச்சுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு புத்தகத்தை எடுத்து கொடுத்தாரு. புதுக்குறள்கள் ஒரு புத்தகம் கொடுத்தாரு. நாரணோ ஜெயராமனுடைய ஒரு கவிதை தொகுப்பு கொடுத்தாரு. நா குச்சமூர்த்தியினுடைய ஒரு கவிதை தொகுப்பு கொடுத்தாரு. கொண்டு போய் படிக்கிறேன். அந்த பரவசத்தை என்னால் எப்படி சொல்வது என்று தெரியவில்லை. ஒரு குயில் கட்டுகிற ஓசையை வார்த்தையை வெளிப்படுத்திருக்கிறார். அக்காவு அக்காவு என்கிற அந்த ஓசையை பதிவு செய்திருந்த விதம் என் கண்ணீர் என் கண்களில் இன்றும் கண்ணீரை வரவழைத்த சம்பவம். இப்படியும் எழுத முடியுமா, இப்படியும் அனுமானிக்க முடியுமா, இப்படியும் ஊர்ந்து பார்க்க முடியுமா, கூர்ந்து பார்க்க முடியுமா என் சமூகத்தை சுற்றிய நிகழ்வுகளை. அப்படி என்றால் கவிதை எதை எதை நோக்கி கவிதை போக வேண்டும், எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது அப்படின்லாம் ஒரு புதிய பார்வை தோன்றுச்சு. அதுக்கப்புறம் திடீர்னு என்ன பண்ணாரு, சரி இந்த 3 கவிதை குடிச்சியா, இந்த இந்த ஒரு நாவல் படி அப்படின்னு சொல்லி ஜேஜே சில குறிப்புகள் ஒரு புத்தகத்தை கொடுத்தாரு. அதை வாங்கிட்டு போய் படிச்சுட்டு நான் என்ன பண்ணிட்டேன், அது ஜான் ஜோசப்னுடைய நிஜ சுய சரிதை என்று நான் நினைத்துக் கொண்டேன். அது பின்னால் ஒரு இணைப்பு போட்டிருப்பாரு சுந்தரராமசாமி சார், ஜான் ஜோசப்பின் பிற நூல்கள் ஒரு பகுதி இருக்கும் நூலுடைய பின்னால. நேரம் போய் அவர்கிட்ட கேட்டேன், சங்கர்லிங்க சார் எனக்கு ஜான் ஜோசப்னுடைய அத்தனை புத்தகம் வேணும் அப்படின்னு. உடனே அவர் சொன்னார், இல்லப்பா அதெல்லாம் வந்து பதிப்பு போட்டு வித்துக்கிட்டு இருக்கிறது வந்து சுந்தரராம் சாமி தான் வித்துக்கிட்டு இருக்காரு, நீ அவரை கான்டாக்ட் பண்ணி சுந்தரராம் சாமி சார் அட்ரஸ் எனக்கு கொடுத்தாங்க. நான் உடனே ஒரு போஸ்ட் கார்டு எழுதிட்டேன் சூராவுக்கு, ஐயா எனக்கு ஜான் ஜோசப்னுடைய அத்தனை நூல்கள் வேணும் அப்படின்னு போஸ்ட் பண்ணிட்டு நான் போஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சங்கரலிங்க சார்கிட்ட சொல்றேன். அவர் சொன்னாரு, டே அது கற்பனை, ஜான் ஜோசப் என்று ஒருவன் இல்லை அப்படின்னு புரிய வச்சார். நான் உடனே அவரை போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு நாகர்கோவில் கிளம்பி போய் சூராவை பார்த்தேன். அந்த சந்திப்பெல்லாம் ஒரு கவிதை. அவருடைய திருமதியோடு அறிமுகமாகி தனியறைக்கு வந்து ஒரு ஜன்னலை பிடித்துக் கொண்டு, எனக்கு ஒரு 26-27 வயசு இருக்கும், ஒரு சிகரெட் எடுத்து பத்தாச்சுக்கிட்டு, சிகரெட் பிடிக்க அணி அப்படின்னு கேட்கிறாரு. பிடிப்பேன், ஆனா இங்க வேண்டாம் கேட்பான் அப்படின்னு எடுத்துக்கிட்டு. மறக்க முடியாத சம்பவங்கள் ஒவ்வொரு அந்த என்ன சொல்றது, ஒரு நிஜமான அந்த மனதை தொட்ட அந்த கவிதை வரிகளையும் இலக்கியங்களையும் உணர்ந்த போது அந்த சம்பவங்களை என்னால் அவ்வளவு உணர்ச்சி பிரவாகமாக இருக்கிறது. அவர் சொன்னார், அவர் நிறைய நூல்கள் ரத்த பண்ணார். இப்படி இன்னும் தேடல் 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 போய் இன்னும் தேடிக்கொண்டிருக்கிறேன். நான் இன்னும் எழுத துவங்கவில்லை, இன்னும் தேடிக்கொண்டிருக்கிறது என் ஜீவன் ஒரு கவிதை. அதுதான் உண்மை. கொஞ்சம் எழுதணும் தெரிஞ்சா இந்த ஆர்வத்தை வந்து தினம் நீண்டு விட்டுக்கிட்டே இருக்கணும். வேற வழியே கிடையாது. ஐயா சொன்ன மாதிரி நிறைய அமைப்புகள், அந்த அமைப்புகள் சார்ந்து இயக்கம் கொண்டு உள்ள உறுப்பினராக படைப்பாளியாக உள்ள போறது. படைப்பாளியாக உள்ளே சென்று படைப்பை வைத்த பிறகு அங்கே விமர்சனங்களால் தாக்கப்பட்டு ஓடி வந்துடும். இப்படி வந்து ஒரு சில காலகட்டம் வந்து என்னுடைய கவிதைக்கு. அதை பற்றிய பதிவை நான் செய்யணும்னு ஆசைப்பட்டு இருந்தா ஐயா எழிலுவேந்தன் ஐயா வந்திருக்காங்க. எழிலுவேந்தன் ஐயா என்னுடைய ஒரு வகையில் என்னை 15 ஆண்டுகளுக்கு முன் இலக்கிய உலகிற்கு மேடைக்கு என்னை காட்டியவர், அடையாளம் காட்டியவர், வானொலியில் என்னை அடையாளம் காட்டியவர். அந்த அனுபவங்களும் ரொம்ப வித்தியாசமா இருந்தது. வானொலியில போய் கவிதை பண்ணிட்டு கவிதை மாதிரியே இல்லை, ஆனா அந்த கவிதைன்னு சொல்றாங்க. நான் எழுதி எனக்கு கவிதையை தெரியல, அந்த கவிதைன்னு சொல்றாங்க. எனக்கு 150 ரூபாய் செக் கொடுக்குறாங்க, எனக்கு மனசாட்சி கேட்கல. 10 செக் வச்சிருக்கேன் வீட்டுல, அதனால நான் மாத்தி அந்த காசு என்னால எடுக்க முடியல. என்ன ஒரு வரி சொன்னா அந்த வரி வேண்டாம், அந்த வார்த்தை வேண்டாம், அடுத்த வார்த்தை போடுங்க. வெளியில போய் போர்டு பாக்கல, நீங்க இதெல்லாம் வரக்கூடாது, இதெல்லாம் வரக்கூடாது, போங்க ஒரு முறை பாத்துக்கோங்க. நான் கவிதைனால போர்டுல பார்ப்பேன் எது எது வரலாம் எது எது வரக்கூடாது. எப்படி உருவாக்க முடியும் ஒரு கவிதையை? வானொலிக்கு இந்த கதைனா தொலைக்காட்சிக்கு எந்த நிலையில் இருக்கு? ரொம்ப வேதனை. வளரும் படைப்பாளிகள் தங்களுடைய படைப்பாற்றலை பெருக்கிக் கொள்வதற்கு ஆன களங்களாக எங்களுக்கு கிடைக்கும் சோர்சஸ், சந்தை, மார்க்கெட் ரொம்ப பிரச்சனையா இருக்கு. எங்களால் வர முடியல. எது கவிதைன்னு எங்களால் வந்து உணர்ந்து கொண்டு வெளியில் வர முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது. அதுக்கப்புறம் புது கவிதையுடைய வரலாறு, பிதாமகர்கள் எல்லாம் இருக்கும்போது நான் வந்து அதை பத்தி ரொம்ப சொல்ல வேண்டாம் நினைக்கிறேன். ஏன், நான் அறிந்த வகையில் பாரதி, பாரதியினுடைய தமிழ் பெருக்கு ஒரு தேவை இருந்தது. சுதந்திர போராட்டம், விடுதலை என்கிற ஒரு வேட்கை, ஒரு தேவையை நோக்கி இலக்கியம் சென்றது. அதற்கடுத்து எழுத்து, இன்னொரு புறம் வானம்பாடிகள். எழுத்து எப்படி எங்களுக்கு அடையாளப்படுத்தப்பட்டது? எழுத்து இயக்கம் பற்றி எழுத்து சொன்னதை விட வானம்பாடிகள் சொன்னது ரொம்ப ஸ்ட்ராங்கா பதிவாயிருக்கு. அவங்க என்ன சொல்றாங்க? அவர்கள் இருள், துன்பம், இடர்பாடுகளை பற்றி மட்டுமே சொல்லக்கூடிய இருண்மை கூட்டம் அப்படின்னு. சரி, வானம்பாடிகள் யாரு? இவங்க சொல்றாங்க, ஓசைக்கும் உணர்ச்சிகளுக்கும் மட்டுமே, வெறும் சொல்லாடல்களுக்கு மட்டுமே முக்கியத்துவம் தரும் கூச்சல்காரர்கள். நடுவில் இருக்கும் படைப்பாளி என்ன ஆவான்? அவன் ஒரு கவிஞன் ஆக வேண்டும் நினைக்கிறவனோ, தனக்குள் ஒரு கவிதை இருக்கிறது அது வெளியே கொண்டு வர வேண்டும் என்று நினைப்பவனோ குழம்பி போவான். இருண்மைக்குள் போவதா கூச்சலுக்குள் போவதா, பெரிய குழப்பம். இந்த குழப்பத்தின் பின்னோடியால் தொடர்ந்து சரித்திரத்தில் நிகழ்ந்த நிகழ்வை பார்ப்போம்னால், திராவிடத்தினுடைய, திராவிட பாரம்பரியத்தினுடைய பேச்சுக்கலை. அந்த பேச்சுக்கலை இவங்க ரெண்டு பேருக்கும் நடந்துகிட்டு இருந்த சண்டைக்கு நடுவில் வந்து ஆட்சியை பிடிக்குது. ஆட்சியை பிடித்ததற்கு பிறகு வானம்பாடிகள் இஸ் ஈக்வல் டு திராவிட பாரம்பரிய கவிஞர்கள், படைப்பாளிகள் என்கிற ஒரு முத்திரை விழுந்த பிறகு வெகு ஜனங்களால், வெகு வாசகர்களால், பொது ஜனங்களால் திராவிட பாரம்பரியம் உள்ள கவிஞர்கள் படைப்புகள் மட்டுமே கவிதை என்கிற ஒரு அங்கீகாரம் கிடைத்த ஒரு, அதை அவலம் என்று சொல்வதா சூழ்நிலை என்று சொல்வதா என்று தெரியவில்லை. நிஜமான தனி மனித இடர்பாடுகளை, வாழ்வியல் சிக்கல்களை, மனக்குமுறல்களை, தனி மனித அனுபவங்களை இலக்கியமாக்க பிடித்த அந்த நவீனத்துவ இலக்கிய முயற்சியினுடைய வேர்களில் வெந்நீர் ஊற்றப்பட்ட அந்த சூழல் யாரும் திட்டமிட்டு ஊட்டல, ஆனா இயற்கையா நடந்திருக்கு, அந்த மாதிரி நடந்திருக்கு. சரி, இப்ப கவிதையை எங்கு பெறுகிறோம் நாம்? கவிதை என்கிற வடிவத்தை எங்கெங்கு பெற முடியுது சமூகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாடத்திட்டம் புக்ல வச்சிருக்காங்க. கடவுள் வாழ்த்து, இறை வாழ்த்து, மொழி வாழ்த்து, எல்லாத்துக்கும் வந்து இடஒதுக்கீடு மாதிரி இருக்கும் உள்ள பாத்தீங்கன்னா. இவங்கவுங்க இந்த அரசாங்கம் வந்து அந்த கவிஞருடைய கவிதைகள் உள்ள இருக்கும், இன்னொரு அரசாங்கம் மாறிச்சுன்னா அவங்களுக்கு ஃபேவரான கவிஞருடைய கவிதைகள் உள்ள இருக்கும். இப்படின்ற சொல் பாடத்திட்டங்கள், பாடத்திட்டங்கள் வெகுஜன ஊடகம் பத்திரிகை. ஒவ்வொரு பத்திரிகைக்கும் ஒவ்வொரு கொள்கை, ஒவ்வொரு மாதிரியான பாடுபொருட்கள், ஒவ்வொரு வகையான கொள்கை உள்ள கவிதைகள். அதை விட்டு வந்தோம்னா சிற்றிதழ்கள். இந்த சிற்றிதழ்கள் ஒரு மிகப்பெரிய ஆறுதலாக இருந்தது நிஜமான இலக்கியத்திற்கு, உணர்வுள்ள இலக்கியத்திற்கு. ஆனால் சென்றடையவில்லை. இன்னைக்கு எனக்கு தெரியாது, நான் பிறந்த ஊரில், நான் வளர்ந்த ஊரில் 20 வருடமாக மனோன்மணி என்னுடைய பள்ளியில் என்னுடைய மூத்த சகோதரர் புது எழுத்து என்கிற பத்திரிகை 20 வருடமாக நடத்துகிறார் என்கிற கொடுமை கூட தெரியாமல் நான் சென்னையில் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு பாவி, ஒரு சூழல். அப்படிப்பட்ட ஒரு இலக்கிய முயற்சி என் மண்ணில் என் சகோதரன் ஒருத்தன் நடத்திட்டு இருக்காத கூட எனக்கு காலதாமதமாக தெரிந்தது. சோ இந்த சிற்றிதழ்கள் நிஜமான உணர்வுகளை வளர்க்கக்கூடிய இந்த இதழ்கள் எங்கு இருக்கு, எங்க வருது அப்படின்ற செய்திகள் கூட தெரியாத ஒரு சூழல். எது கவிதை? என் ஜீவன் விரும்புகிற கவிதை, என் ஜீவனின் கவிதை எது அப்படின்னு சொல்ற அளவுக்கு எனக்கு எந்த தகுதியும் இல்லை. இருந்தாலும் என்னுடைய அனுபவத்தில் நான் கரைந்து போன அந்த நிமிடங்களில் நிகழ்ந்த அனுபவங்களை நான் சொல்கிறேன். இது என்னோட தனிப்பட்ட கருத்து. முதலில் எனக்கு என்ன தோன்றுகிறது என்றால், கவிஞனும் வாசகனும் ஒரு புள்ளியில் ஒன்ற வேண்டும் என்கிற ஒரு உணர்வு எனக்கு முதல்ல தோணுது. ஏதோ ஒரு புள்ளியில் கவிஞனும் வாசிக்கிறவனும் ஒரு புள்ளியில் ஒரு நேர்கோட்டில் சந்திக்க வேண்டும் என்று தோணுகிறது. படித்து முடித்த பிறகு அந்த படைப்பாளியின் படைப்பை மீறி, படைப்பாளியை மீறி வாசிப்பவன் சிந்திக்க வேண்டும். அவனை அந்த நிலைக்கு எடுத்து செல்வதாக அந்த எழுத்து இருந்தால் நல்லா இருக்கும். எனக்கு எனக்குள்ள ஒரு அனுமானம் நான் வைத்திருக்கிறேன். அப்புறம் அந்த கவிதையில பயமுறுத்தக்கூடிய ஒரு சில விஷயங்கள்லாம் எங்களுக்கு புகட்டப்பட்டது. படிம கவிதை, குறியீடு, சீரியலிசம், ஆழ்மனப்படியம், ஆழ்மனப்படிமம், ஹைகோ, சென்ட்ரியோ, லிமிக்ரியோ, இந்த மாதிரி ஏகப்பட்ட கியூக்கள் அது ஒவ்வொன்றும் வந்துகிட்டு இருக்கு. சோ இதில் எதை தெரிவு செய்வது அப்படின்னு பார்க்கும்போது, போல செய்தல் என்கிற ஒரு போலித்தனம் ஒவ்வொரு படைப்பாளிகளுக்குள்ளும் புகுகிற கட்டாயம் தருகிறது. போல செய்தல், எனக்கு ஒரு கவிதை பிடிச்சி போச்சு, உடனே நான் அதை மாதிரி ஒன்று செஞ்சு பார்க்கறது அப்படின்ற போது என்னுடைய படைப்புத்திறனினுடைய உள்ளார்ந்த சுயத்தை இழக்க வேண்டிய கட்டாயம் வருது. இதெல்லாம் நான் வாழ்க்கையில் நான் அனுபவிச்சிருக்கேன். என்ன அப்துல் ரஹ்மானுடைய பால் விதி தொகுப்படுத்தி பார்த்தா, அவர் முதல்வர் கவிதை வச்சிருப்பார் விசிட்டிங் கார்டு. அவர் தான் அவர் வந்து தன்னை அறிமுகப்படுத்துவதற்கு ஒரு கார்டு வச்சிருப்பார். என் 6வது விரல் வழியை வழிகிறது ரத்தம், என் 6வது விரல் வழியை சிலுவையிலிருந்து வழிகிறது ரத்தம், என் மாம்சம் வார்த்தையாகிறது அப்படின்னு வச்சிருப்பார். பைபிள்ல வந்து வார்த்தை மாம்சம் ஆகிட்டு இங்கே இவருக்கு மாம்சம் அப்படியே ரிப்பீட் ஆயிருக்கும். சரி, உடனே ஓ நாம் ஒரு கவிதை தொகுப்பு போட்டால் முதல்ல நம்மளை வந்து நம்ம இப்படி அறிமுகப்படுத்திக்கணும், என்ன பண்ணலாம், ஓகே டிஃபரெண்டா யோசிப்போம் அப்படின்னு வித்தியாசமா யோசிச்சு, என்னை உங்களுக்கு தெரிகிறதா, நான் வேறு யாரும் இல்ல, நீங்கள் தான் அப்படின்னு என்னுடைய அறிமுகம். ஒரு நண்பர் படிச்சுட்டு சொன்னாரு, டே இதுதான் அகம் பிரக்மாஸ்மி தத்வமசி அப்படின்னாரு. அடுத்து முதல்ல எழுதிட்டாங்களா, அப்ப அது வேண்டாம், தாழ்மான பண்ணு வந்துச்சு. யாரும் யோசிக்க யோசிக்கணும்னு நினைச்சா அவன் முன்னாடி யோசிச்சிருக்காங்க. 2வது கவிதை இருக்கிறார், அவருடைய கவிதைகளை பற்றி சொல்கிறார். முதலில் தன்னை பற்றி சொல்லிவிட்டு 2வது கவிதை தன்னுடைய கவிதைகள் எப்படிப்பட்டவை என்று சொல்கிறார். மெசியாவின் கைகளில் ஒற்றடை கோலை திணிக்காதீர்கள், பொம்மைகளை பிரசவிக்க சொல்லி கர்ப்ப பைகளை நச்சரிக்காதீர்கள். இப்படியெல்லாம் வந்துட்டு இருக்கும். சோ மெசியா என்பது ஒரு தேவதை, தேவதையை போய் ஒற்றடைக்கு சொல்லாத, என் கவிதை வந்து அந்த ரேஞ்சில் இருக்கு, இது கையில் ஒற்றடை கொலை கொடுத்துறாத, இது உயிருள்ள ஒவ்வொன்றும் ஜீவன், இதை வந்து நீ பொம்மையை பிரசவிக்க சொல்லி என்னுடைய கருப்பையை நச்சரிக்காது. ஓகே, நம்ம குருநாதர் நாம வந்து காட் ஃபாதர் நினைச்சவர் இப்படி அனௌன்ஸ் பண்ணிருக்காரா, ஓகே நாம அனௌன்ஸ் பண்ணுவோம். உடனே ஒரு போல செய்தல் ஒரு உணர்வு தோன்றி எழுதுகிறேன். அறிவிப்பு பலகை என்னுடைய 2வது அனௌன்ஸ்மெண்ட். எல்லாம் எனதென்று வாரி குவிக்கும் முயற்சியின் முடிவில் எனக்கே நான் இல்லை என்றாகி, வந்தது வந்த வழி, சென்றது சென்ற வழி, செல்வதும் வருவதுமான மூச்சு தூர பயணத்தில் சகலமும் என் பயணகால சிணைகிறேன். எழுதி முடிச்சாச்சு. நான் அனௌன்ஸ் பண்ணிட்டேன் என்னுடைய படைப்புகளும் எப்படிப்பட்ட படைப்புகளும் அனௌன்ஸ் பண்ணி, அந்த திருப்தி மட்டும்தான் இருந்தது. இந்த போல செய்தலில் இருந்து விலகி வருவதற்கு எனக்கு காலம் பிடித்தது. ஒருத்தரை பார்த்து அந்த பாதிப்பில் இருந்து இலக்கியத்தை செய்வதற்கான அந்த 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 ஒரு போலித்தனம், பத்திரிகைகளை எடுத்து பார்க்கும்போது கவிதைகள் அப்படித்தான் இருக்கிறது. இங்கு நாம் பார்க்கிற நாம் பார்க்கும் வைத்தீஸ்வரனையாவுடைய கவிதைகளை நான் வந்து 16 வருடங்களாக நான் படித்துக் கொண்டிருக்கிறேன். தொட்டு தடை ஒவ்வொரு வார்த்தைகளையும் தொட்டு தடை படித்துக் கொண்டிருக்கிறேன். என் பின்னிருக்கையில் அமர்ந்திருக்கிறார், தெரியவில்லை. நான் பணியாற்றிய முதல் படத்தில் ஐயா முத்துலிங்கம் ஐயா எனக்கு பாட்டு எழுந்தாங்க, என்னுடைய இயக்குநருக்கு. 91 பந்தய குதிரைகள் படத்தில் சுகுமாரன் ஐயா டைரக்ஷன்ல ஐயா பாட்டு எழுந்தாங்க, ரசித்திருக்கிறேன். அவர் உட்கார்ந்த பாடல் எழுதி அழகு, கால்மல் கால் போட்டுக்கொண்டு அந்த கட்டையுரலை பிடித்துக் கொண்டு எழுதுகிறார். அந்த லாவகம் அப்துல் ரஹ்மான் எப்படி கவிதை எழுதுகிறார் என்று கவனிக்க வேண்டும் என்பதற்கு அவர் வீட்டுக்கு எதிரில் ரூம் எடுத்து ராத்திரி பூரா அவரை கவனிச்சுட்டு இருக்காரு. லதா மங்கேஷ்கர் பாட்டை போட்டுட்டு அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்காரு. என்னடா பாட்டு கேட்டுட்டு இருக்காரு, கவிதை எழுத மாட்டேன். இந்த மாதிரி ஒரு பித்து, சரியான வழிகாட்டுதல்கள் இல்லாமல், சரியான நூல்கள் கிடைக்காமல் நிகழ்ந்த ஒரு அவலம். ஒரு தேவதேவன் அவர்களுடைய ஒரு கவிதை, என் வாழ்வை மாற்றிய ஒரு கவிதை இது. நான் கல்லூரியில் ஒரு கையெழுத்து பத்திரிகை நடத்திக் கொண்டிருந்த போது ஷெரீப் என்கிற ஒரு பேராசிரியர் நான் பேட்டி காணத்தின்றேன் கையெழுத்து பத்திரிகைக்காக. ஐயா, இன்றைய மாணவருடைய நிலை என்ன என்று கேட்டபோது அவர் சொன்னார், மாணவருடைய நிலை என்பது புயலுக்கு முன்னாலும் புயலுக்கு பின்னாலும் இருக்கின்ற அமைதியை போன்றது அப்படின்னார். எழுதிட்டேன். நான் அவற்றை விளக்கம் கேட்ட அவர் வந்து கோபம் திட்டுவார், அதனால விட்டேன். அதற்கான பொருள் என இந்த கவிதையை படிக்கும்போது எனக்கு கிடைத்தது, பொழுதுகளோடு நான் புரிந்த யுத்தங்களை எல்லாம் முடித்துவிட்டு நான் முன்னருகே வருகிறேன். பொழுதுகளோடு நான் புரிந்த யுத்தங்களை எல்லாம் முடித்துவிட்டு நான் முன்னருகே வருகிறேன். அமைதி என்பது மரணத் தருவாயோ? வந்தமர்ந்த பறவையினால் அசையும் கிளையோ? வந்தமரும் பறவையினால் அசையும் கிளையோ? வாழ்வின் பொருள் புரியும் போது உலக ஒழுங்குமுறையின் லட்சணமும் புரிந்துவிடுகிறது. அமைதி என்பது வாழ்வின் தலைவாயிலோ? எழுந்து சென்ற பறவையினால் அசையும் கிளையும். படித்த மரம் கிளை பறவை அசைறது வந்தது போனது இதுதான் இருக்கு. ஒன்னு மரண தருவாயில் இருக்கு, இன்னொன்னு வந்து வாழ்வின் நுழைவாயில் இருக்கு. இரண்டாவது மூன்றாவது முதல் முறை படித்தப்போ ஒன்னும் புரியல. இரண்டாவது மூன்றாவது நான்காவது முறை படிக்கும் போது எது இருண்மையாக இருந்ததோ அதுவே வெளிச்சமாக மாறிய அதிசயத்தை உணர்கிறேன். சோ, கவிதைகள் படைப்புகள் இருண்மையாக இருக்கிறது என்கிற தடையை தொடர்ந்து வாசித்தினால் தகர்க்க முடியும் என்கிறதுக்கு நான் ஒரு அனுபவ சாட்சி. தொடர்ந்து வாசிப்பதனால் இருண்மையை உடைத்து விட்டு உள்ளே நுழைய முடியும். இந்த ரெண்டு முரங்களை பாருங்க, ரொம்ப அற்புதமான. வந்தமர்ந்த பறவையினால் அசையும் கிளையோ, இது வந்து மரண தருவாய்க்கு. அமைதி என்பது வாழ்வின் தலைவாயிலோ, அதுக்கு வந்து எழுந்து சென்ற பறவையினால் அசையும் கிளையோ. இது வந்து எனக்கு ஒரு செய்தியை சொன்னது. கவிஞன் எழுதிய கவிதை, அதை வாசித்த பிறகும் ஏதோ ஒன்று விட்டு போன மிச்சம், படித்து முடிச்சோட நின்றாத கொஞ்சம் யோசி அப்படியே அதில் மேந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியான ஏதோ ஒரு அம்சம் அங்கு வைக்கப்பட வேண்டுமோ என்கிற ஒரு 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 எண்ணம் எனக்குள் தோன்றியது. என்னுடைய கவிதை ஒன்று, இதெல்லாம் இந்த பாதிப்பு எல்லாம் தெரியாது எனக்கு. இதெல்லாம் படிப்பதற்கு முன்னால் நான் எழுதிய கவிதைகளை ஒப்பீடு செய்து பார்த்துக் கொண்ட ஒரு